அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் திங்கள் 3 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். இலங்கையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தமிழ் கைதிகளின் உடல்நிலை மோசமாகி வரும் சூழலில் அவர்களின் விடுதலைக்கான நடவடிக்கைகள் பற்றி எழுகின்ற கேள்விகளுக்கான பதில்கள்.
சில பல மாதங்களுக்கு முன்பதாக நான் ஜனாதிபதிகளுடனும் பேசி பிரதமருடனும் பேசி சில ஒழுங்குகள் செய்யப்பட்டன. வேறு தலையீடுகளின் காரணமாக அந்த முடிவு நிறைவேற்றப்படவில்லை.
செய்தி இணையதளங்களை பதிவு செய்ய கோரும் அறிவிப்பு குறித்த விமர்சனங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தின் பதில்கள். விடுதலை புலிகளின் பிரமுகர்களில் ஒருவராக கருதப்பட்ட எமில்காந்தனுக்கு கொழும்பு நீதிமன்றம் மீண்டும் பிடியாணை பிறப்பித்துள்ளது குறித்த தகவல்கள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர்களை விடுதலை செய்ய கோரும் தமிழக அரசின் நிலைப்பாடு பற்றிய ஆய்வு கண்ணோட்டம்.
தமிழக அரசு வந்து நீங்க பண்ணின முறை வந்து தவறு அப்படின்னு அவங்க சுட்டிக்காட்டிருக்காங்க. அந்த தவறுன்னு சுட்டி காட்டிய பிறகு மீண்டும் வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசு கலந்து ஆலோசிக்காம பண்ண முடியாது.
மற்றும் இன்னும் பிற செய்திகளையும் கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிசெல்வசீலன், இளையதம்பி தயானந்தா.
பொருளாதார காரணங்களுக்காக சட்டவிரோத குடியேறிகளாக ஐரோப்பாவினுள் வர வேண்டாம் என ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்ட் ட்ரஸ்க் நேரடி வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். மனித கடத்தல்காரர்களை நம்பக்கூடாது என தெரிவித்த அவர், பணத்தையும் உயிரையும் அவர்கள் பணையம் வைக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார். சட்டவிரோத குடியேறிகள் இனிமேல் கிரேக்கத்தை கடந்து செல்ல முடியாது என ஏதென்ஸில் பேசிய டஸ்க் தெரிவித்தார். அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் பிற ஐரோப்பிய நாடுகளுடனான தங்கள் எல்லைகளை தன்னிச்சையாக மூடக்கூடாது என்றும் அவர் கூறினார். பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் கடவுச்சீட்டு கட்டுப்பாடுகளின்றி ஐரோப்பாவினுள் பயணிக்கும் ஷெங்கன் முறைமையை மீண்டும் பின்பற்றுவதுடன் தமது வெளி எல்லைகளில் கடுமையான சோதனைகளை கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொண்டார்.
பிரெஞ்சு துறைமுக நகரான கலையில் உருவாகியிருக்கும் சட்டவிரோத குடியேறிகள் பிரச்சினை குறித்தும் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்தும் பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரோனை சந்தித்து உரையாடுகிறார். கலை நகரில் யங்கிள் என்று அறியப்படுவதான அழுக்கான முகாம்களில் அண்ணளவாக 4000 குடியேற்றவாசிகள் தங்கியிருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரித்தானியா விலக வேண்டும் என பிரித்தானியர்கள் வாக்களிப்பார்களானால் எந்தவித பரிசோதனைகளும் இன்றி குடியேற்றவாதிகளை பிரித்தானியாவிற்குள் தமது அரசு அனுமதிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையை பிரான்சின் நிதியமைச்சர் ஏற்கனவே விடுத்திருக்கிறார். ஜூன் மாதம் இடம்பெறும் கருத்துக்கணிப்பு வாக்களிப்பில் பிரித்தானியா விலக வேண்டும் என வாக்களிக்கப்படுமானால் இரு நாடுகளுக்கும் இடையேயான பரஸ்பர உறவுகளும் பிரான்சின் நிலப்பகுதியில் குடியேற்றவாசிகள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதும் முடிவுக்கு வரக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாத அமைப்பிற்கு புதிய போராளிகளை சேர்த்து வருகிறார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஜெர்மனிய மருத்துவர் ஒருவரை பெர்லின் போலீசார் கைது செய்துள்ளனர். தனது தற்கொலை தாக்குதல் மூலம் 12 ஈராக்கிய படையினரை கொலை செய்த ஜெர்மனிய நபரையும் குறித்த மருத்துவரை சேர்த்திருந்தார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த தற்கொலையாளி கற்கைத்திறனற்றவர் என அறியப்படுகிறது. 33 வயதுடைய இந்த மருத்துவரே குறித்த தற்கொலையாளிக்கான விமான பயணச்சீட்டையும் அவருக்கான ராணுவ தளபாடங்களையும் வாங்கியதாக கூறப்படுகிறது.
தென்சூடானில் 2 இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தில் குறைந்தது 50,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. அதிபர் சல்வா கிரீனால் துணை அதிபர் ரிக் மாச்சர் வெளியேற்றப்பட்டதை அடுத்து ஆரம்பித்த மோதல்களில் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தமது வாழ்விடங்களில் இருந்து வலுக்கட்டாயமாக விரட்டப்பட்டனர். அரச படையினரும் தீவிரவாத தரப்பினரும் முன்னெடுத்த இந்த மோதலில் மனித இழப்புகளுக்கு அப்பால் அதிக அளவிலான வனவிலங்குகளும் அழிக்கப்பட்டதாக சூழலியல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதிக அளவிலான விலங்கு வேட்டையாடல்கள் இந்த காலப்பகுதியில் இடம்பெற்றதாகவும் விலங்குகளின் இடப்பெயர்வுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் வனவிலங்கு பாதுகாப்பு சமூகம் தெரிவித்திருக்கிறது.
இஸ்லாமியவாத குழுவான அல் ஷபாபிற்கு வேலை செய்ததற்காக சோமாலியாவின் முன்னாள் ஊடகவியலாளர் ஒருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இவர் ஏனைய சோமாலிய ஊடகவியலாளர்கள் 5 கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி வழிநடத்தல்களை செய்திருந்தார் என தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கியால் சுட்டு இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டுமென தலைநகர் மொய்திஷுவில் உள்ள ராணுவ நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்துள்ளது.
2 ரஷ்ய தொலைக்காட்சி ஊடகவியலாளர்களை கொலை செய்தார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள உக்ரைன் உலங்கு வானூர்தி விமானியான நதியா சவிச்சென்கோ மீதான இறுதி முழுநாள் வழக்கு விசாரணைகள் ரஷ்ய நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கிழக்கு உக்ரைனில் இடம்பெற்ற மோதலில் இந்த ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டனர். அவர்கள் கொல்லப்பட்ட ஆட்லரி தாக்குதலை இலக்கு வைத்தவர் என இந்த விமானி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். ஊடகவியலாளர்கள் கொல்லப்படுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னர் குறித்த விமானி ரஷ்ய ஆதரவு தீவிரவாதிகளால் கைது செய்யப்பட்டதாக அவரது சட்டத்தரணி வலியுறுத்துகிறார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் கடந்த 22ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த கைதிகளில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அவர்களை விடுதலை செய்வதற்காக குரல் கொடுத்து வருகின்ற அமைப்பினர் கூறுகின்றனர். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க தவறுவதாகவும் அந்த அமைப்பினர் குற்றஞ்சாட்டுகின்றனர். தமிழ் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பின் அருட்தந்தை சக்திவேல் அவர்களிடம் இது பற்றி கேட்டேன்.
அரசியல் கைதிகள் தொடர்ந்து உண்ணாவிரதம் எடுத்துக் வருகின்றனர். இன்றோடு 10வது நாள். இந்த 10வது நாளிலே நேற்றைய தினம் 5 பேர் சிறைச்சாலை ஆஸ்பத்திரி கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் திறன் ஏற்றப்பட்டிருக்கின்றது. அவர்கள் உடல்நிலை தொடர்ந்து பாதித்துக் கொண்டு வருகின்றது என்பதைத்தான் நாங்கள் அறியக்கூடிய இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் பாரபகமாக இருக்கின்றது. அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டணி கூட இவர்கள் சென்று பார்க்காமல் இருப்பது ஏனென்று எங்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் அரசியல் கைதிகள் விடயத்திலே தன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் அரசியல் கைதிகளுக்கும் வழங்கப்படவில்லை, அதற்கு வந்து பொதுமக்களுக்கும் வழங்கப்படவில்லை. இப்போது இவர்களை பயங்கரவாதிகள் என்றுதான் அரசாங்கம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இவர்களை பயங்கரவாதிகள் என்று பார்க்கின்றதா அல்லது இவர்கள் அரசியல் கைதிகள் என்று பார்க்கின்றதா என்ற விடயத்திலே தீர்க்கமான முடிவு எடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தாங்கள் இது தொடர்பாக என்ன கோரிக்கைகளை என்ன விதமான கலந்துரையாடலை நடத்தப்போகின்றன. இது தமிழ் மக்களுக்கும் அரசியல் கைதிகளுக்கும் ஒரு பாரிய மனவேதனை கொடுக்கும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது.
இப்ப அண்மை காலத்தில் இவர்களுடைய விடுதலைக்காக நடவடிக்கை எடுத்திருப்பதாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியது, அரசாங்கம் அப்படித்தான் கூறியது. இந்த உண்ணாவிரதம் எதற்காக இவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள்? இதற்கிடையில்
அரசியல் கைதிகளுடைய உண்ணாவிரதம் இந்த நீதிமன்ற செயல்பாடுகளிலே அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதே போன்று அரசாங்கம் இந்த அரசியல் கைதிகள் விடயத்திலே இவர்கள் இனவாதிகளுக்கு பயந்து தீர்மானம் எடுக்க இவர்கள் அஞ்சுகின்றார்கள். இந்த நிலையிலே இந்த இனவாதிகளுக்கு பயந்து எடுக்கின்ற தீர்மானம் தமிழ் மக்களுடைய விடுதலைக்கு அல்லது அரசியல் விடுதலைக்கு உருவாக இருக்க மாட்டாது. இந்த நிலையிலே இந்த அரசியல் கைதிகள் தங்களுடைய விடுதலை தொடர்பாகவும் அல்லது இந்த இனவாதிகளுக்கு எதிராக அரசாங்கம் செயல்படுகின்றது அது உண்மையா அது உண்மை இல்லை என்பதை வெளிக்காட்டுவதும் இவர்களின் நோக்கமாக இருக்கின்றது. எனவே அரசாங்கம் இவருடைய விடுதலையை உறுதிப்படுத்த வேண்டும். வழக்குகளை துரிதப்படுத்துவது என்பது அது தண்டனைக்கு இவர்களை இட்டுச் செல்கின்றார்கள். எனவே தண்டனை இவர்கள் எதிர்பார்க்கவில்லை, இவர்கள் விடுதலை எதிர்பார்க்கின்றார்கள்.
தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பைச் சேர்ந்த அருட்தந்தை சக்திவேல். தமிழ் கைதிகள் விவகாரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று அந்த கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சம்பந்தன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நாங்கள் சென்ற மாதம் இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு ஒத்துழைப்பு பிரேரணையின் மூலமாக இதை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு ஒழுங்கு செய்திருந்தாங்கள். அந்த விவாதம் 23ஆம் தேதி நடைபெறிருந்தது சென்ற மாதம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பிரதமர் அரசியல் யாப்பு பிரேரணை சம்பந்தமாக ஒரு விவாதத்தை அன்றைக்கு ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருந்தபடியால் அது பின்போடப்பட்டிருக்கின்றது. இந்த மாதம் 8ஆம் தேதி வர்ற செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் இந்த விடயம் சம்பந்தமாகவும் காணாமல் போனோர் விடயம் சம்பந்தமாகவும் ஒரு முழு நாள் விவாதம் நடைபெற இருக்கின்றது. அந்த விவாதம் நடைபெறுகின்ற பொழுது இது விடயம் சம்பந்தமாக ஒரு முடிவெடுக்கலாம் என்று முடிவெடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது விடயம் சம்பந்தமாக சில பல மாதங்களுக்கு முன்பதாக நான் ஜனாதிபதிகளுடனும் பேசி பிரதமருடனும் பேசி சில ஒழுங்குகள் செய்யப்பட்டன. அந்த ஒழுங்குகள் முறையாக நிறைவேற்றப்படவில்லை. இறுதியில் எனக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் சட்டமா அதிபர் அலுவலகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் இறுதியில் எடுக்கப்பட்ட முடிவு என்னவென்றால் ஒரு அரசியல் குழு நியமிக்கப்பட்டு இந்த அரசியல் குழு பிரதமரை உள்ளடக்கி எங்களையும் சில பேரை உள்ளடக்கி சட்டமா அதிபருடைய அலுவலகத்தில் சில பேரை உள்ளடக்கி இந்த விடயம் சம்பந்தமாக இதை கையாளும் என்று அதற்கு பிறகு வேறு தலையீடுகளின் காரணமாக அந்த பிரேரணை அந்த முடிவு நிறைவேற்றப்படவில்லை. அந்த முடிவு நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த கர்மம் எப்பயோ முடிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் நாங்கள் இந்த மாதம் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இந்த விடயம் சம்பந்தமாக விவாதம் நடைபெறுகின்ற பொழுது இதை பற்றி ஒரு முடிவெடுப்பதற்கு நாங்கள் முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சம்பந்தன். இலங்கையில் இயங்கும் செய்தி இணையதளங்கள் ஊடக அமைச்சில் இம்மாத இறுதிக்குள் பதிவு செய்து கொள்ளப்பட வேண்டும் என்ற அரசாங்கத்தின் அறிவித்தல் ஊடக சுதந்திரத்தை நசுக்கும் முயற்சி என்று சில தரப்பினர் விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். அந்த விமர்சனங்களை அரசாங்கம் மறுத்திருக்கிறது. இது பற்றிய குறிப்பொன்றுடன் கொழும்பிலிருந்து கே.எஸ். உதயகுமார்.
இணையதளங்களை பதிவு செய்யுமாறு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தலின் மூலம் அரசாங்கம் ஊடக சுதந்திரத்தை முடக்க முயற்சிப்பதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக பிரதியமைச்சர் கருணரத்ன பர்னவிதான தெரிவித்தார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இணையதளங்களை பதிவு செய்யும் நடவடிக்கை 2011 மற்றும் 2012 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பொன்றுக்கமைய நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சிக்காலத்தில் இணையதளங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவொன்றை ஊடக அமைச்சு பிறப்பித்தது. அதனை எதிர்த்து சில தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்தனர். அந்த மனுக்களை நிராகரித்த உச்சநீதிமன்றம் இணையதளங்களை பதிவு செய்யும் வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென்ற உத்தரவொன்றை பிறப்பித்ததாக பிரதியமைச்சர் தெரிவித்தார். இதன்படி 2011 முதல் இணையதளங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த விதிமுறைகளுக்கமைய கடந்த வருடத்திலும் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த பிரதியமைச்சர் கருணரத்ன பர்னவித்தான அப்போது எதிர்ப்புகள் எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த பதிவு சம்பந்தமாக நினைவூட்டும் பத்திரிகை அறிக்கையொன்று பிரசுரிக்கப்பட்ட பின்னரே இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த பிரதியமைச்சர் கருணரத்ன பர்னவித்தான தற்போது எமது நாட்டில் இணையதளங்கள் பாரிய அளவில் வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்தார். இந்த நிறுவனங்களில் பணியாற்றும் நபர்கள் சம்பந்தமாக அறிந்து கொள்ளும் அவசியம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதியமைச்சர் ஊடகத்துறையினருக்கு வழங்கப்பட்டு வரும் சலுகைகளை அவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அதேபோன்று தகவல் திணைக்களத்தினால் ஊடகங்களுக்கு வழங்கப்படும் விசேட அடையாள அட்டை உட்பட பயிற்சிகளை தங்களுக்கும் பெற்றுத்தருமாறு இணையதளங்களை நடத்தி செல்லும் நபர்கள் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இணையதளங்களை பதிவு செய்வது அவசியம் என்றும் பிரதியமைச்சர் கருணரத்ன பர்னவிதான மேலும் தெரிவித்தார்.
கே.எஸ். உதயகுமார். விடுதலை புலிகளின் முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவர் என்று கூறப்படுகின்ற வெளிநாட்டில் இருக்கின்ற எமில்காந்தன் என்பவரை கைது செய்வதற்கான பிடியாணையை கொழும்பு நீதிமன்றம் மீண்டும் பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய குறிப்பொன்றுடன் மீண்டும் கே.எஸ். உதயகுமார்.
விடுதலை புலிகள் அமைப்பின் ஒரு முக்கிய தலைவர் என்று கூறப்படும் ஆந்தனி எமில்காந்தனை கைது செய்யுமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று மீண்டும் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இந்த சந்தேகநபருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுவதற்கு அவகாசம் பெற்றுத்தருமாறு அவரது வழக்கறிஞர் விடுத்த வேண்டுகோளுக்கமைய கடந்த ஜனவரி 23ஆம் தேதி சர்வதேச போலீசாரூடாக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை நீதிமன்றத்தினால் நீக்கப்பட்டது. ஆனால் சந்தேகநபருக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பிரயாண தடையொன்று பிறப்பிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் சந்தேகநபருக்கு நாடு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த தடையுத்தரவை நீக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்த போதிலும் நீதவான் அதனை நிராகரித்ததாக வழக்கறிஞர் அறிவித்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடொன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் சந்தேகநபருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக மேலும் கால அவகாசம் பெற்றுத்தருமாறு வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அந்த வேண்டுகோளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர் சாதாரண கால அவகாசம் வழங்கிய போதிலும் சந்தேகநபர் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் கால அவகாசம் வழங்குவதை தாங்கள் எதிர்ப்பதாக தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர் சந்தேகநபரை கைது செய்யும் உத்தரவொன்றை மீண்டும் பிறப்பிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட உத்தரவை பிறப்பித்த நீதிபதி ஒரு சந்தேகநபருக்கு மாத்திரம் விசேட சலுகைகளை பெற்றுக் கொடுக்க முடியாதென்று தெரிவித்தார். ஆனால் இந்த உத்தரவின் மூலம் சந்தேகநபருக்கு நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜராகுவதற்கு எந்தவிதமான தடைகளும் இல்லை என்றும் நீதிபதி அறிவித்தார். 1998 களுத்துறை சிறைச்சாலைக்குள் வைத்து முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவை கொலை செய்ய முயற்சித்ததாக குற்றம் சாட்டி எமில்காந்தன் உட்பட 4 சந்தேகநபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இதேவேளை விடுதலை புலிகள் அமைப்புக்கு நிதி சேகரித்ததாக குற்றம் சாட்டி இந்த சந்தேகநபருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கே.எஸ். உதயகுமார் அளித்த குறிப்பது. தமிழக மீனவர்களை கைது செய்வதை இலங்கை அரசு நிறுத்த வேண்டும் என்று சென்னையிலும், தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து தங்களின் கடல் வளங்களை சுரண்டக்கூடாது என்று யாழ்ப்பாணத்திலும் இருநாட்டு மீனவர்களும் அண்மையில் எதிரெதிர் போராட்டங்களை நடத்தியிருந்தனர். இந்த பின்னணியில் இந்திய மீனவர்கள் 8 பேர் வட இலங்கை கடலில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுதொடர்பான குறிப்பொன்றுடன் மாணிக்க வாசகம்.
இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் விடுதலை செய்ய கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம் நடத்தியிருந்த சூழலில் நேற்றிரவு இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த 8 இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றார்கள். காங்கேசன் துறைக்கும் மாதகளுக்கும் இடையிலான கடற்பரப்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் கூறியிருக்கின்றார்கள். 2 நாட்டு படகுகளில் இவர்கள் வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்ட இந்த மீனவர்களை மல்லாகம் நீதிமன்றம் வரும் 17 வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. இலங்கை கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடிக்கும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். அதேவேளை இலங்கை கடற்பரப்பினுள் மீன்பிடிப்பதற்கு தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று இந்திய மீனவர்கள் வலியுறுத்தி கோரி வருகின்றனர். இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்னர் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தீவிரமடைந்திருக்கின்றது. இந்த பிரச்சினை குறித்து இருநாட்டு மீனவர் பிரதிநிதிகள் கூடி பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றனர். இருநாட்டு அரசு உயரதிகாரிகளும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றனர். எனினும் அந்த பேச்சுவார்த்தைகள் இதுவரையிலும் பலனளிக்கவில்லை.
மாணிக்க வாசகம். இந்திய அரசின் உதவியில் அமைய இருக்கின்ற சம்பூர் அனல் மின் நிலையம் காரணமாக அந்த பிரதேசத்தில் சில காணிகளிலிருந்து மக்களை வெளியேறுமாறு இலங்கை அரசு கோரியிருந்தது. அதற்கு மறுத்தவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்திருந்தது. இதுதொடர்பான விளக்கங்களுடன் கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கென அடையாளமிடப்பட்டுள்ள காணிகளில் இருந்து வெளியேற மறுத்துள்ள காணிகளின் சொந்தக்காரர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளியேற மறுப்பு தெரிவித்துள்ள 3 பேருக்கு எதிராக மூதூர் நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்று 1வது நாள் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது காணிகளின் உரிமையாளர்கள் சார்பில் மனித உரிமைகளுக்கான சட்டத்தரணி KS ரத்னவேல் ஆஜரானார்.
9 வருடங்களுக்கு முன்னால் யுத்தம் காரணமாக முழு கிராமமே வெளியேறியது. அவர்கள் திரும்ப ஜனாதிபதி மைத்ரிபாலவின் அரசாங்கம் திரும்ப வந்ததற்கு பிறகு கடந்த வருடம் சொந்த காணிகளுக்கு குடியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் திரும்பவும் தங்கள் காணிகளில் குடியேறிய 3 பேருக்கு மூதூர் பிரதேச செயலாளர் வெளியேற்ற கடிதத்தை அளித்திருந்தார். அதாவது அவர்கள் அந்த அரச காணியில் அத்துமீறி குடியேறியிருக்கிறார்கள், அவர் உடனடியாக 1 மாதத்திற்குள் அதை விட்டு வெளியேற வேண்டும் என்று அப்படி அறிவித்தல் விட்ட போதும் சம்பந்தப்பட்ட இந்த 3 பேர்களும் தாங்கள் குடியிருப்பது அரச காணி அல்ல என்றும் மீளத்தங்களே கையளிக்கப்பட்டதும் சட்ட ரீதியாகவே அதை குடியேறி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி அவர்கள் இந்த காணியிலிருந்து விலகவில்லை, தொடர்ந்து இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அரச காணிகள் மீள கையளித்தல் சட்டத்தின் கீழ் நீதிமன்ற மூதூர் நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு அழைப்பானை அனுப்பி இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கூறப்பட்டது. அதன் பிரகாரம் அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். அவர் சார்பில் நான் சட்டத்தரணியாக செயல்பட்டு வந்தேன். அவருடைய காரணத்தை சொல்லி, அதாவது அவர்கள் திருமீறி குடியிருக்கவில்லை, அதற்கான காரணங்கள் எங்களிடம் தகுந்த காரணங்கள் இருக்கின்றன என்று கூறியதன் பேரில் நீதிமன்றம் எங்களுடைய ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்வதற்கு ஏப்ரல் மாதம் 28 வரை எங்களுக்கு காலவகாசம் தந்திருக்கிறது. இந்த வழக்கு மீண்டும் 28 ஏப்ரல் மாதம் தவணையிடப்பட்டிருக்கிறது
என்றார் மனித உரிமைகளுக்கான சட்டத்தரணி KS ரத்னவேல்.
உதயகுமார் அளித்த குறிப்பது. மத்திய மாகாணத்தில் கண்டியில் வலதுகாலில் ஏற்பட்ட கோளாறுக்காக மருத்துவமனைக்கு சென்ற 14 சிறுமிக்கு இடதுகாலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சு விசாரணை ஒன்றை துவங்கியிருக்கிறது. இதுதொடர்பான குறிப்பொன்றுடன் சார்ஸ் பீட்டர்.
இலங்கையில் கண்டி மாவட்டம் பிலிமத்தலாவை என்ற இடத்தில் 14 சிறுமி ஒருவருக்கு வலதுகாலில் ஏற்பட்ட பிரச்சினைக்காக இடதுகாலில் தவறுதலாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சு விசாரணைகளை துவங்கியுள்ளது. கண்டி பேராதனை போதனா வைத்தியசாலையில் இம்மாத ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கே இந்த கதி நேர்ந்துள்ளதாக சிறுமியின் தந்தை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். வலதுகாலில் உள்ள உபாதைக்காக எதற்காக இடதுகாலில் சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது என்று கேட்டபோது வலதுகாலிலும் சிகிச்சை செய்யப்படும் என்று மருத்துவர் தன்னிடம் கூறியதாக சிறுமியின் தந்தை தெரிவித்துள்ளார்.
அறுவை சிகிச்சைக்கான மயக்க மருந்து கொடுப்பதற்கு முன்னதாக எனது மகளின் இடது காலை சுத்தம் செய்துள்ளார்கள். அதன்போது தனக்கு வலது காலில் தான் வருத்தம் இருப்பதாக மகள் மருத்துவர்களிடம் கூறியுள்ளார். இதை கருத்தில் கொள்ளாத மருத்துவர் இடது காலில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ளார். மகளது மருத்துவ சிகிச்சை தொடர்பான ஆவணங்களை தற்போது மாற்றியுள்ளார்கள். எனது மகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும்
என்றார் அந்த சிறுமியின் தந்தை. இதனிடையே தவறான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவருக்கு எதிராக முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் அது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என அகில இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்க துணைச் செயலாளர் டாக்டர் நவீன் டிசோய்சா தெரிவித்துள்ளார்.
ஒரு
குற்றம் உறுதிப்படுத்தப்படும் வரை குற்றச்சாட்டுக்குள்ளாயிருப்பவரை நிரபராதி என்றுதான் நீதிமன்றத்திலும் அழைப்பார்கள். இங்கு இரு தரப்பினருக்கும் தங்களது வாதங்களை வைக்க உரிமை இருக்கிறது. விசாரணையின் இறுதியில் மருத்துவர் குற்றவாளி என்று அடையாளம் காணப்படுவாராயின் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் ஆராயும்படி அந்த மருத்துவமனைக்குரிய எமது சங்கத்தின் கிளைக்கு அறிவித்துள்ளோம்
என்றார் அகில இலங்கை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் துணைச் செயலாளர் நவீன் டிசோய்சா.
சார்ல்ஸ் பீட்டர் அளித்த குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து சில இந்திய குறிப்புகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்றிருக்கின்ற 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு விடுத்திருக்கின்ற கோரிக்கை காரணமாக இந்திய நாடாளுமன்றத்தில் இன்று கடும் வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கின்றன. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் ஜெயக்குமார்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுவிப்பது தொடர்பிலான தமிழக அரசின் முடிவு குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையில் இன்று உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுவிப்பது தொடர்பிலான தமிழக அரசின் முடிவை குறிப்பிடும் கடிதம் கிடைத்துள்ளதாக உறுதி செய்தார். மேலும் இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள உத்தரவை பின்பற்றுவது அரசியல் அமைப்பின் கீழ் இன்றியமையாதது என்றும் அது ஒரு தார்மீக பொறுப்பும் கூட என்றும் அப்போது ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். இன்றைய தினம் மக்களவை கூடியபோது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 7 பேரையும் விடுவிக்க தமிழக அரசு எடுத்துள்ள முடிவுக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கடும் கண்டனம் வெளியிட்டு கோஷங்களை எழுப்பினார்கள். முன்னாள் இந்திய பிரதமர் ஒருவர் தொடர்பான முக்கிய விவகாரத்தில் இதுபோன்ற முடிவு ஏற்புக்குடையது அல்ல என்றும் கூறினார்கள். இதனால் அதிமுகவின் உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியினருக்கு எதிராக கூச்சலிட்டனர். தொடர்ந்து அவையில் சற்று நேரம் சலசலப்பு நிலவியது. இந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி நேரத்தின் போது பேசிய காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர் மல்லிகார்ஜுன் கார்கே தமிழக அரசின் இந்த முடிவு மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று கூறினார். அத்தோடு நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணிக்காக்க தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்கக்கூடாது என்றும் இது தவறான உதாரணமாக அமைந்துவிடும் என்றும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் கருத்தை கூறுமாறு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்திய காரணத்தால் தான் ராஜ்நாத் சிங்கும் அவரது கருத்தை இன்று வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டுமா என்பது குறித்து மத்திய அரசே முடிவெடுக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் தனது தனிப்பட்ட கருத்தை கூற முடியாது என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி தெரிவித்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 கைதிகளை விடுவிக்க வேண்டும் என பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தமிழக முதலமைச்சரின் தனிப்பிரிவில் கடந்த ஜனவரி மாதம் 6 தேதி என்று மனு ஒன்றை அளித்திருந்தார். இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டவர்களை தமிழக அரசு தன்னிச்சையாக விடுவிக்க முடியாது என்று 5 நீதிபதிகளை கொண்டிருந்த உச்சநீதிமன்ற அமர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் 2 தேதி என்று தீர்ப்பளித்தது. அதில் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரித்த வழக்குகளில் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவது தொடர்பிலான இறுதி முடிவை மத்திய அரசே எடுக்க முடியும் என்று அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தத்து தலைமையிலான நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தை அரசியல் ஆக்காமல் தகுந்த முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராஜீவ் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்.
ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர்களை அரசியலமைப்பின் 161 பிரிவை பயன்படுத்தி தமிழக அரசே விடுதலை செய்ய முடியும் என்று அரசியல் தலைவர்கள் பலரும் கூறி வருகின்றனர். இதுபற்றி தில்லியில் இருக்கின்ற சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசன் அவர்களிடம் கேட்டார் முரளிதரன்.
இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் சென்ற முறை அதாவது பிப்ரவரி 18, 2014 வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு அளித்ததுல அப்ப அதுல வந்து இந்த நளினியை தவிர மற்ற 3 பேருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டது. அப்ப அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுவது மாநில அரசின் அந்த ரெமிஷன் பவர், தண்டனை குறைப்பு சட்டத்தின் கீழ் இது வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வாசகம் அந்த இதுல தீர்ப்பு இருந்தது. இவங்க தமிழக அரசு உடனடியாக என்ன பண்ணாங்க, பிப்ரவரி 19ஆம் தேதியே வந்து மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி அதை வந்து நாங்கள் வந்து இவங்களை விடுதலை பண்ண போறோம், நீங்க 2-3 நாளைக்குள்ள எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாங்க. அதை தான் வந்து பிப்ரவரி 20ஆம் தேதியே உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு ஒரு வழக்கா தொடர்ந்து அது அப்புறம் தடை விதிக்கப்பட்டு அது பெரிய ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது. அந்த தீர்ப்புல என்ன பண்ணாங்கன்னா, 3 நீதிபதிகள் வந்து இதுல முக்கியமா வந்து மத்திய அரசு ஏன் அது மாதிரி பண்ணாங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு வழக்குல வந்து ஜனாதிபதி அல்லது கவர்னர் ஆளுநர் அவங்க ரெண்டு பேரும் வந்து தன்னுடைய அந்த விடுதலை அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ஏற்கனவே ஒரு முறை பண்ணிட்டாங்க, மீண்டும் அது மாதிரி அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு வினா எழுப்பி அதை அரசியல் சாசன பெஞ்சுக்கு அவங்க அனுப்பிச்சாங்க 3 நீதிபதிகள். அப்போ வந்து என்னன்னா, அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நளினிக்கு வந்து ஏற்கனவே தூக்கு தண்டனையா இருந்தது, அந்த மாநில ஆளுநர் அந்த ஜனாதிபதியின் ஒப்புதல் பேர்ல வந்து அவங்க வந்து ஆயுள் தண்டனையா குறைச்சாங்க. இந்த உச்ச நீதிமன்றம் தன்னுடைய ஜுடிஷியல் பவரை பயன்படுத்தி தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆயுள் தண்டனையை அவங்க 3 பேருக்கும் குறைச்சிருக்காங்க. மீண்டும் ஜனாதிபதியோ அல்லது ஆளுநரோ தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சட்ட பிரச்சனையை எழுப்பினாங்க. December 2015 வந்த தீர்ப்புல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து 2 வெவ்வேறு அம்சங்கள், இது வந்து ஜனாதிபதியுடைய அங்கீகாரத்தையோ அதிகாரத்தையோ அல்லது மாநில ஆளுநருடைய அதிகாரத்தையோ உச்ச நீதிமன்றம் எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்த முடியாது, அவங்க வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த சிபிஐ விசாரிக்கப்பட்ட வழக்குகள்ல வந்து இந்த இது மாதிரி மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் இவங்க வந்து விடுதலை பண்ண முடியுமா அப்படிங்கிற இன்னொரு கருத்துக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாநில அரசு மத்திய அரசை கலந்து ஆலோசிப்பது என்பது கன்சல்டேஷன் என்பது கங்கரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், அப்படின்னு ஆலோசனையே என்றது ஒப்புதல் அளித்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இப்போ தமிழக அரசு வந்து மத்திய அரசுடைய கங்கரன்ஸுக்காக அந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க.
அதாவது உச்சநீதிமன்றம் நாங்கள் குடியரசுத் தலைவரின் அதிகாரத்திலோ அல்லது ஆளுநரின் விடுதலை செய்யும் அதிகாரத்திலோ தலையிடவில்லை அல்லது அதை குறைக்கவில்லை என்று சொல்லிவிட்ட பிறகு மத்திய அரசின் அனுமதியை கேட்காமலேயே மாநில அரசு மீண்டும் 161 பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா?
நிச்சயமாக முடியாது. ஏன்னா அதுல வந்து தமிழக அரசு வந்து நீங்க பண்ணின முறை வந்து தவறு அப்படின்னு அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த தவறுன்னு சுட்டி காட்டிய பிறகு மீண்டும் வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசை கலந்து ஆலோசிக்காம பண்ண முடியாது.
ஜெயவங்கடேசன். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மார்ட்டின் குரோ புற்றுநோய் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அவரது கிரிக்கெட் வாழ்க்கை பற்றிய குறிப்பனுடன் பிரதீபன் புனிதசீலன்.
நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் நட்சத்திர ஆட்டக்காரருமான மார்ட்டின் குரோ மரணமடைந்துள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் இன்று மரணமடைந்ததாக அவரது குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவரது உடலின் நோய் எதிர்ப்பு கட்டமைப்பில் ஏற்பட்ட லிம்போமா எனப்படும் ஒருவகை புற்றுநோயால் அவதியுற்று வந்த இவர் 2012 பூரண குணமடைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் 2014 செப்டம்பரில் மீண்டும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஓக்லாந்தில் பிறந்த குரோவ் நியூசிலாந்தின் கிரிக்கெட் வரலாற்றில் மிகச்சிறந்த ஆட்டக்காரர்களில் ஒருவர் என்ற பெயரை பெற்றிருந்தார். 77 டெஸ்ட் போட்டிகளிலும் 143 ஒருநாள் போட்டிகளிலும் நியூசிலாந்து அணிக்காக விளையாடியுள்ளார். 16 சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் நியூசிலாந்து அணியை தலைமை தாங்கி வழிநடத்திய குரோவ் 1991 வெலிங்டனில் இலங்கை அணிக்கு எதிராக ஆடிய ஆட்டத்தில் அதிகூடிய ரன்களாக 299 ரன்களை எடுத்தார். மார்ட்டின் குரோவுடன் முன்னர் இலங்கையில் கிரிக்கெட் போட்டியொன்றில் விளையாடிய அனுபவம் குறித்து பிபிசி தமிழோசைக்கு தெரிவித்த இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் துணைத் தலைவர் ரோய் டயஸ் அவரிடமிருந்து அதிகம் கற்றுக்கொண்டதாகவும் அவரது மரணம் கிரிக்கெட் உலகிற்கு ஒரு பேரிழப்பு என்றும் தெரிவித்தார். டெஸ்ட் போட்டிகளில் 299 எனும் அதிகபட்ச தனிநபர் சாதனையை 23 ஆண்டுகளாக மார்ட்டின் குரோவ் தக்க வைத்துக் கொண்டிருந்தார்.
முழங்கால் உபாதை காரணமாக 1996 கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற குரோவ் தொலைக்காட்சிகளில் கிரிக்கெட் வர்ணனையாளராகவும் எழுத்தாளராகவும் செயற்பட்டார். இவர் நியூசிலாந்தில் உருவாக்கிய கிரிக்கெட் மேக்ஸ் திட்டமே துரித வெகு கிரிக்கெட் போட்டிகளான T20 வருகைக்கும் வளர்ச்சிக்கும் முன்னோடியாக இருந்தது என தெரிவிக்கப்படுகிறது.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.